நரேந்திர மோடி அவர்கள் இன்று ஆரம்பித்து வைத்திருக்கும் இந்த தூய்மையான இந்தியா அப்படிங்கிற திட்டத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆதித்தமிழர் பேரவையின் சார்பில் நீங்க எப்படி பாக்குறீங்க?
தூய்மையான இந்தியா அப்படின்றது இவங்க வந்து வெறுமனே வெளியில் இருக்கிற குப்பைகளை எடுத்து விடுவது, சுத்தப்படுத்துவது, கங்கையை புனிதமாக்குவது, இதைத்தான் அவர்கள் மையமாக வைத்திருக்கிறார்கள். ஆனால் அந்த பணியில் ஈடுபட்டிருக்கிற தூய்மை பணியாளர்களை பற்றி அவர் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. ஏனென்று சொன்னால் இங்கே கையால் மலமல்லும் தொழிலாளர்கள் லட்சக்கணக்கில் இங்கே இருந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் அப்படிப்பட்ட தொழிலை யாரும் செய்வதில்லை என்று ஒரு தவறான புள்ளி விவரங்களை மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த தூய்மை பணியாளர்களுடைய நிலை இந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் மிக மிக மோசமாக இருக்கிறது. அவர்களுக்கு இன்றைக்கு வரைக்கும் குறைந்தபட்சமாக அவர்களுக்கு அந்த கையுறை, காலுக்கு உரைகள் அல்லது செருப்பு அல்லது ஷூ அல்லது முகமூடி என்கின்ற இந்த குறைஞ்சபட்ச வசதிகளை கூட இங்கே இருக்கிற அந்த உள்ளாட்சி துறையில் இருக்கிற அந்த அதிகாரிகள் அவர்களுக்கு செய்து தருவதில்லை. அதை கூட குறைஞ்சபட்சம் செய்யாமலும் அதே நேரத்தில் அவர்களுக்கு ஒரு நகராட்சியில 2000 பேர் பணியாளர்கள் இருந்தால் அதில் ஏறத்தாழ 300 பேர் மட்டும்தான் நிரந்தர பணியாளர்களாக இருக்கிறார்கள். மீதம் இருக்கிற அத்தனை பேரும் வெறும் ஒப்பந்த பணியாளர்களாகவும் வெறும் ஒரு 5000 ரூபாய் சம்பளம் கொடுப்பதாகவும் தான் இந்த நிலைமை இருந்து கொண்டிருக்கிறது. இன்னும் மோசமாக ஊராட்சி என்று சொல்லக்கூடிய அந்த நிலைகளிலே இருக்கிற அந்த ஒப்பந்த பணியாளர்கள் மாதம் ஒரு முறை அவர்களுடைய சம்பளம் வெறுமனே 358 ரூபாய் மட்டும்தான். இப்படி மோசமாக அந்த தூய்மை பணியாளர்களை வைத்துக் கொண்டு இந்தியாவை சுத்தப்படுத்தி விடுவோம் என்று இவர்கள் அறிவித்திருப்பது உண்மையிலே இது மக்களை ஏமாற்றுகிற அல்லது உலகை ஏமாற்றுகிற ஒரு செய்தியாகத்தான் இருக்குமே தவிர அது எங்கிருந்து எப்படி தொடங்குவது என்கிற அடிப்படை திட்டம் கூட இவர்களிடம் கிடையாது.
நீங்க சொன்னீங்க கையால் மலம் அள்ளும் பழக்கம் இன்னமும் இந்தியாவிலும் இருக்கிறது, தமிழ்நாட்டிலும் இருக்கிறது, அதில் லட்சக்கணக்கானவர்கள் ஈடுபடுத்தப்பட்டு கொண்டும் இருக்கிறார்கள் அப்படின்னு. தமிழ்நாட்டில் அந்த மாதிரியானவர்களுடைய எண்ணிக்கை எந்த அளவுக்கு இருக்கு? எந்தெந்த பகுதிகளில் அவங்க வந்து இந்த பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க? அரசாலையா தனியாராலா?
இது எல்லா இடங்களிலும் இந்த நிலை இருக்கிறது. அதாவது ஒரு மாநகராட்சி, நகராட்சி, அதே போல இங்க இருக்கிற ஒரு ஊராட்சி ஒன்றியம், ஊராட்சி என்று எல்லா நிலைகளிலும் இருக்கிற பணியாளர்கள் அத்துணை பேரும் ஒரு பகுதி பணியாளர்கள் அரசு பணியாளர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் உண்மையிலேயே இங்கே இருக்கிற கையால் மலமல்லும் தொழிலைத்தான் செய்கிறார்கள். ஏன் என்று சொன்னால் இந்தியாவிலே ஏறத்தாழ கழிப்பிடம் என்பது இங்கே இருக்கிற 69% மக்களுக்கு கிடையாது. இவர்கள் ஒரு சாலையோரங்களிலோ அல்லது வேறு எங்கேயாவது ஒரு இடத்துல பொதுவான இடங்களிலே செய்கிற அந்த கழிவுகளை அகற்றுகிற பணிகளை கூட இந்த துப்புரவு பணியாளர்கள் தான் செய்ய வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. எனவே இதை நடைமுறைப்படுத்துவதே அரசு அதிகாரிகள் தான். அந்த அரசு அதிகாரிகள் இதை ஒழிக்க வேண்டும் என்கிற அந்த அடிப்படை திட்டம் கூட இன்னும் போடப்படவில்லை. அதற்கான கருவிகள் வாங்குவதோ, இயந்திரங்கள் வாங்குவதோ, அதற்கான பணங்களை ஒதுக்குவதோ, இதை போன்ற எந்த செய்திகளும் அரசாங்கத்திலிருந்து நமக்கு கிடைக்கவே இல்லை. இங்க இருக்கிற துப்புரவு பணியாளர்களுடைய அவர்கள் வசிக்கின்ற இடங்களிலே நாம் போய் பார்த்தோம் என்று சொன்னால் இந்தியாவிலே இவ்வளவு முக்கியமான பணி ஆற்றுகிற அவர்களுடைய நிலை உலகத்திலே மோசமாக இங்கே மட்டும்தான் இருக்க முடியும் என்று நான் கருதுகிறேன். இதையெல்லாம் கவனிக்காமல் எப்படி அப்படி தூய்மை ஆக முடியும் என்று நமக்கு தெரியவில்லை. இப்படிப்பட்ட பணியாளர்கள் தமிழ்நாட்டிலே மட்டுமே ஏறத்தாழ ஒரு 500,000 பேர் இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் மட்டும், இந்தியா முழுவதும் அதுல எத்தனை கணக்குன்று எனக்கு உண்மையிலே தெரியவில்லை. தமிழ்நாட்டிலே மட்டும் அந்த அளவு இருக்கிறார்கள். ஆனால் அரசு வந்து கொடுக்கிற அந்த அறிக்கைகளிலே அவர்கள் நிஜமாகவே அவர்கள் உண்மைக்கு மாறான தகவல்களைத்தான் அது நீதிமன்றத்திலே சொல்லும் போதும் சொல்கிறார்கள், மற்ற இடங்களிலே அறிக்கைகளாக வரும்போதும் வருகிறதே தவிர அவர்கள் உண்மையை மக்களுக்கு தெரிவிப்பதில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை.
இப்போ நீங்க அந்த 500,000 பேர் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, அது வந்து மொத்த துப்புரவு பணியாளர்களுடைய எண்ணிக்கையா இல்லது நீங்க கையில் மலம் அள்ளுபவர்களுடைய எண்ணிக்கையா?
துப்புரவு பணியாளர்களையும் கையால் மலமல்லும் பணியாளர்களையும் இந்தியாவிலே பிரித்து பார்க்க வாய்ப்பே இல்லை. துப்புரவு பணியாளர்கள் என்று சொன்னாலே இந்தியாவை பொறுத்தளவு குப்பைகளோடு சேர்ந்து மனித கழிவுகளையும் அள்ளுகிற அந்த வேலையை இவர்கள் செய்தே ஆக வேண்டும்.
இல்லை, கையால் மலம் அள்ளும் பழக்கத்தை முற்றிலும் ஒழித்து விட்டோம், அந்த பணியில் இப்பொழுது யாரும் ஈடுபடுத்தப்படுவதில்லை அப்படிங்கிற ஒரு வாதத்தை அரசு தரப்பு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கு. அந்த வாதம் எப்படி முன்வைக்கப்படுது? அப்போ நீங்க சொல்றது உண்மைன்னா அவங்க எப்படி அதை சொல்றாங்க?
இல்ல, அந்த வாதம் அப்படி ஒரு இருக்கிறது என்று இவர்கள் ஏற்றுக்கொண்டால் உலக நாடுகள் மத்தியிலே இவர்கள் தலை குனிந்து நிற்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிற காரணத்தினால் அதை முற்றிலும் மறைக்க பார்க்கிறார்கள். எப்படி தீண்டாமை வன்கொடுமைகள் இல்லை என்று மறைக்கிறார்களோ அதை போலவே இதையும் மறைக்க இவர்கள் முயற்சி செய்கிறார்கள். ஒன்றுமில்லை, ஒரு காலையில் 6 மணிக்கு இங்கே பகுதிகளிலே போய் பார்த்தால் தினசரி எத்தனை படங்களை எடுக்க முடியும். எல்லா பகுதிகளிலும், நகராட்சி பகுதிகளிலும் சரி அல்லது மாநகராட்சி பகுதிகளிலும் சரி, நேரடியாகவே அதை நாம் படமாக எடுக்க முடியும், வீடியோ எடுக்க முடியும். அதற்கான ஆதாரங்கள் நாம் நிறைய வைத்திருக்கிறோம். அதை தவிர இந்த மிகப்பெரிய அந்த அடைப்புகளிலே, அப்படியே முழு மலத்துல மலத்தண்ணீர் இருக்கக்கூடிய அந்த அடைப்புகளிலே இவர்கள் வெறுமனே ஒரு ஜட்டியை மட்டும் அணிந்து கொண்டு உள்ளே இறங்கி மனிதர்கள் தான் இன்றைக்கு வரைக்கும் அந்த அடைப்பை நீக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கான எந்திரங்கள் இதுவரைக்கும் இவர்கள் வாங்கியதாக எங்கேயும் வாங்கியிருக்கிறார்கள், வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை எப்படி பயன்படுத்துவது என்பதை கூட அறியாமல் அங்கே இருக்கிற அந்த பணியாளர்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆக ஒரு மலக்குழியில் பணியை யார் செய்கிறார்கள் என்று பார்த்தால் துப்புர பணியாளர்கள் தான் செய்கிறார்கள். இது வந்து நான் சொல்வது அரசு பணியாளர்கள். இதை தவிர தனியார் துறைகளிலும், குறிப்பாக திரையரங்குகள், தனியார் வணிக மாளிகைகள், இன்னும் சொல்ல போனால் மருத்துவமனைகள், இங்கே எல்லாம் கூட இப்படி துப்புரவு பணியாளர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். சில இடங்களிலே கொஞ்சம் நவீனப்படுத்தியிருக்கிறார்கள் சில மருத்துவமனைகளிலே, அவ்வளவுதான். ஆனால் நகராட்சிகளிலும் மாநகராட்சிகளிலும் ஊராட்சி ஒன்றியங்களிலும் அப்புறம் ஊராட்சிகளிலும் இருக்கிற இன்னும் வந்து இங்கே நவீன கழிப்பறைகள் என்பது ஏறத்தாழ இல்லை என்றே நான் சொல்லிவிடுவேன். இங்கே நவீன கட்டண கழிப்பிடம் என்று போட்டிருப்பார்கள். நீங்கள் சாதாரணமாக வெளிநாட்டில இருந்து யார் வந்தாலும் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு பேருந்து நிலையத்திலே சாதாரணமாக அதை நாம் பார்க்க முடியும். நவீன கட்டண கழிப்பிடம் என்று போட்டிருப்பார்கள். அங்கே நீங்கள் உள்ளேயே நுழைய முடியாது, அந்த அளவுக்கு மோசமாக இருக்கும். அதையும் சுத்தப்படுத்துகிறவர்கள் இந்த துப்புரவு பணியாளர்கள் தான். ஆக இங்கு நவீனம் என்கிற வார்த்தை தவறாக இங்கே பயன்படுத்தப்படுகிறது. அதே போல ஒவ்வொரு மனிதன் வசிக்கிற வீடுகளிலும் கழிப்பறை உறுதியாக வேண்டும் என்கிற திட்டம் இவர்கள் எப்படி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள்? 2021 நாங்கள் அதை எல்லார் வீட்டிலும் அந்த கழிவறைகள் இருக்கும் மாதிரி பார்த்துக் கொள்வோம் என்றுதான் சொல்கிறாரே தவிர இன்றைக்கும் அதற்கான திட்டம் இல்லை.
நீங்க சொன்னீங்க வந்து பல பொது கழிப்பறைகளில் மனிதர்கள் வந்து சாதாரணமாக உள்ளவே போக முடியாத அளவுக்கு மோசமாக இருக்குன்னு, அதுக்கு வந்து பொறுப்பு வந்து அரசு, அரசியல் கட்சிகள், அரசியல்வாதிகள் என்பதை தாண்டி பொதுமக்கள், அதை பயன்படுத்தும் பொதுமக்களினுடைய பொறுப்பின்மையும் தானே அதற்கு காரணம்.
உண்மை, அதுதாங்க எங்க பிரச்சனையே. அதுதாங்க இங்கே இருக்கிற பொதுமக்கள் வெளியே குப்பைகளையும் கூளங்களையும் அசிங்கமாக வைத்து விட்டு இவர்கள் அதை சுத்தப்படுத்துபவர்களை குப்பைக்காரர்கள் என்று சொல்வார்கள். குப்பை போடுபவர்கள் இவர்கள், அசிங்கப்படுத்துபவர்கள் இவர்கள். அதை யார் தூய்மைப்படுத்துகிறார்களோ அவர்களை பார்த்து அவன் அசிங்கமானவன், அவன் குப்பை பொறுத்துவன் என்று சொல்லுகிற ஒரு இந்துத்துவ மனநிலையில் தான் இங்கே இருக்கிற ஒட்டுமொத்தமானவர்கள் இங்கே இருக்கிறார்கள். இந்த கழிப்பறை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ங்கிறது வந்துங்க, இந்த வாஸ்து அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குங்க இந்தியாவில், அது இந்து மதத்துல இருக்கு. வீட்டை இப்படித்தான் கட்ட வேண்டும் என்று, அப்படி அந்த வாஸ்து முறைப்படி கட்டப்படுகிற வீடுகளில் கழிப்பறை வைக்கவே முடியாதுங்க. இதுதான் காலங்காலமா இங்க இருக்குதுங்க. ஆங்கிலேயர் வருவதற்கு முன்பு வரை கூட இங்க அதுதான் நிலைமை. ஆக வாஸ்து என்கிற இவர்களுடைய அந்த பாரம்பரிய விஷயங்களை அங்கே கையாளும் பொழுது இப்பொழுது இருக்கிற பாத் அட்டாச்சிட் என்று நாம் சொல்கிறோமே, இதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்போ நவீனமாக சிலர் புரிந்து கொண்ட சிலர் இந்த வீடுகளை கட்டி கொண்டிருக்கிறார்கள். கடந்த காலங்களில மிகப்பெரிய அரண்மனைகளில் கூட அங்கே டாய்லெட் என்கிற ஒரு விஷயம் இருக்காது. பங்களாக்களில் கூட டாய்லெட் இருக்கும், ஆனா அது அவுட்டர்ல வச்சிருப்பாங்க, அந்த காம்பவுண்ட் சுவரை ஒட்டி வெளியே வைத்திருப்பார்கள், வீட்டுக்குள்ளே வைத்திருக்க மாட்டார்கள். ஆக இந்த கழிப்பறை என்பது ஏதோ ஒவ்வாத ஒன்று, அது தனக்கு சம்பந்தம் இல்லாத ஒன்று, அது தீண்டத்தகாத ஒன்று என்கிற ஒரு தத்துவம் இங்கே மனதில் புதைக்க வைக்கப்பட்டிருக்கிறது. அதன் காரணமாக இங்கே கழிவு கேட்கும் முறையிலே கூட இந்த சானிடேஷன் என்கிற அந்த சிலபஸ்ல அந்த சப்ஜெக்டே கிடையாது. இந்த சப்ஜெக்ட சொல்லித் தருவது கூட ஏதோ தீண்டாமை என்கிற வாழ்கையில அதை ஒதுக்கி வச்சிருக்கிறார்கள். அந்த சப்ஜெக்ட் அங்க சப்ஜெக்ட்ல எந்த பள்ளிக்கூடத்துல நீங்க எங்கேயுமே அது படிக்க முடியாது. நீங்க ஒன்னாம் கிளாஸ்ல தொடங்கி இங்க படிப்பு முடிகிற வரைக்கும் ஒரு இடத்துல கூட இந்த சானிடேஷன்ங்கிற விஷயமே வராதுங்க.
அதே சமயத்தில் இப்பொழுது நிலைமைகள் மாறிக்கொண்டிருக்கின்றன. சென்னை போன்ற பெரிய பெரிய நகரங்கள் எல்லாம் வந்து
கொஞ்சம்தான் மாறி இருக்குங்க. அது ரொம்ப அந்த சதவீதம் நீங்க அந்த விழுக்காடு பாத்தீங்கன்னா மிக மிக குறைவுங்கிறது.
இல்லையே இப்போ என்ன சொல்றாங்கன்னா, இப்போ பெரும்பாலான வீடுகள் வந்து பிளாட் முறையில கட்டப்படுது. அந்த பிளாட் முறையில வந்து கழிப்பறைகள் வந்து வீட்டுக்குள்ளேயே படுக்கை அறையை ஒட்டியே இருக்கு. அந்த அந்த இளம் தலைமுறையினர் அவர்களே அதை சுத்தப்படுத்திக் கொள்கிறார்கள் அப்படிங்கிற
வீட்டுல. இப்ப நாம அபார்ட்மெண்ட்ல குடியிருக்கிறோம்னா அதை நாமே தான் கிளீன் பண்ணோம்னா அதுக்கு ஒரு ஆள் வர வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மாதிரி ஒரு விஷயம் இப்போ நடைமுறையில் இருந்து கொண்டிருக்குது. ஆனா இந்த எண்ணிக்கை நீங்க இந்த பிளாட் சிஸ்டம் அபார்ட்மெண்ட் சிஸ்டம் என்று சொல்லக்கூடியது முக்கிய நகரங்களில் இருக்கிறதுங்க. முக்கிய நகரம்னா இந்தியாவில் ஒரு 90-100 நகரம் இருக்கலாம், அவ்வளவுதான். ஆனால் இங்க அதிகமாக கிராமங்கள் தானே இருக்கிறது. இந்த கிராமங்கள்ல தானே இங்க சிவராஜ்யம் இருக்குது, அங்கதான் ராமராஜ்யம் தொடங்க வேண்டும் என்று தானே இங்கே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அங்கே என்ன நிலைமை என்பதுதான் இப்பொழுது கேள்வி.
அதே சமயத்தில் இன்னொரு வாதம் என்ன வைக்கப்படுதுன்னா, ஒரு குறிப்பிட்ட ஜாதியினரே இந்த பணியை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துவது தவறு அப்படிங்கிற வாதம் ஒரு சாராரால் முன்வைக்கப்படுகிறது. அதே சமயத்தில் அந்த ஜாதிக்காரர்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த குறைந்தபட்ச வேலையும் அவங்க கிட்டேருந்து பறிச்சிடுறது நல்லதில்லை அப்படிங்கிற வாதம் முன்வைக்கப்படுகிறது. இந்த இரண்டு வாதங்களில் நீங்கள் எதை ஆதரிக்கிறீங்க?
இதில் ஒரு குறிப்பிட்ட ஜாதியை செய்ய வேண்டும் என்கிற அந்த மனநிலை மிக மோசமான மனநிலை ஒன்று. இரண்டாவது, அந்த குறிப்பிட்ட சாதி அந்த வேலையை விட்டு பறிப்பது என்கிற பிரச்சனையே கிடையாதுங்க. அந்த வேலை அவர்களிடம் எடுத்து ஆகணும். எல்லாரும் அதை செய்யற மாதிரி அதை நவீனப்படுத்தணும். ஒருவேளை இந்த வேலை நவீனப்படுத்தப்படுற வருங்காலத்தில் நவீனப்படுத்தப்படுமானால் அத்தனை பேர் அதுல வந்துருவாங்க. இப்ப கையால் மலம் முழும் அப்படின்னா இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, கையால் மலம் முழும்னா இதோ கையை வேறு கையில ஒண்ணுமே இல்லாம வாழ்றது அப்படின்றதல்ல. கையில சில இதை வச்சிருப்பாங்க, ஒரு சின்ன தகடோ அல்லது குச்சியோ ஏதோ அப்படித்தான் அழுறாங்க. அந்த முறையில கூட அவங்களுக்கு வந்து ஒரு மூக்கையோ வாயோ அடைக்கிற மாதிரி ஒரு தடுப்பு கொடுக்க மாட்டாங்க. இப்ப டாக்டர்கள்லாம் கட்டுறாங்க இல்லைங்க, அந்த மாதிரி கிடையாது. கையில உரைகள் கிடையாது, காலுக்கு ஷூ கிடையாது. இப்படித்தான் வந்து இதையெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் செஞ்சிட்டு இருக்காங்க. அப்ப அப்படி இருக்கும்போது இந்த 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 வேலையை அவர்களிடமிருந்து போக வேண்டும் என்கிற ஒருவேளை அந்த பழைய தலைமுறையினர் அப்படி நினைக்கலாம். ஆனால் அந்த சாதியில் குறிப்பாக அருந்ததிய சமுதாயம் தமிழ்நாட்டில் இதை செய்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், இந்த சமுதாயத்தில் இருக்கிற புதிய தலைமுறையினர் படித்து வெளியே வந்தவர்கள் எல்லாம் தங்களுடைய இனிமேல் நாம் இந்த வேலையை செய்யக்கூடாது, எங்களுடைய தந்தை அல்லது பாட்டான அவர்களோடு அது போய்விட்டோங்கிற மனநிலையில் தான் இருக்கிறது. வேலை பறிப்பது என்பது அது சரியல்ல. அது வந்து வேலைன்னா வேற வேலைக்கு போறான், இந்த வேலை எதுக்கு போறானோ, தேவையே இல்லை. ஆக வேலை பறிப்பது என்பதுங்கிற பிரச்சனையே அங்கே கிடையாது. இன்னொன்று, ரெண்டாவது, இது ஒரு சமுதாயத்தினர் தான் செய்ய வேண்டும் என்கிற வலியுறுத்தல் அரசாங்க அதிகாரிகளிடம், இந்துத்துவ மனநிலை இருக்கிற அதிகாரிகளிடம் இருக்கிறது. உதாரணத்துக்கு, ஒரு எஸ்என்எல்சி பாஸ் செய்த ஒருவர் ஒரு வேலை வாய்ப்பு அலுவலகத்துல எனக்கு ஒரு வேலை வேண்டும் என்று பதிவு செய்திருப்பார். அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், குறிப்பாக இந்த வேலையை செய்யக்கூடிய அந்த சாதியைச் சேர்ந்தவர்களை மட்டும் தேடி எடுத்து, அவர் எஸ்எஸ்எல்சி அவன் வந்து ஒரு கல்வி பள்ளி இறுதியாண்டு படித்து முடித்திருந்தாலும் கூட அவனுக்கு வந்து ஒரு நேர்காணல் அனுப்புவார்கள். இது வேற சாதிக்காரர்களுக்கு அனுப்ப மாட்டார்கள், இவர்களுக்கு அனுப்பி நீ இந்த வேலையை வந்து பாரு என்று சொல்வார்கள். ஆக அங்க சாதி மனநிலை அங்கிருக்கிற அதிகாரிகளுக்கே இயல்பாக வந்து விடுகிறது. ஏன் இந்த ஒரு சாதிக்காரனுக்கு அனுப்புறேன், மற்ற எல்லாருக்கும் நீ அனுப்ப வேண்டியது தானே, அப்படி அனுப்புவதில்லை. ஆக ஒரு சாதி மனோநிலை இங்கே இருக்கிற அதிகாரிகள் மத்தியில ஏறத்தாழ 80-90% இங்கே ஆளுகிற அந்த அதிகார வர்க்க மனநிலையில அந்த இந்துத்துவ வருணா சாதி முறை மனதில் மிக பலமாக பதிந்திருக்கிறது. ஆக இதை இவர்கள் தான் செய்ய வேண்டும் என்கிற ஒரு விஷயத்தை இவர்கள் தூண்டிக்கொண்டிருக்கிறார்கள். மிக சமீபத்தில் கூட நீங்க பாத்தீங்கன்னா, பீகார் முதலமைச்சர் ஒரு கோயிலுக்கு போயிட்டு வர்றார், உடனே அது கழுவப்படுகிறது இந்த கோயில். அதே பீகார்ல தான் கடந்த காலத்துல ஜெகஜீவன்ராம் போன்ற தலைவர்கள் எல்லாம் ஒரு தலைவருடைய சிலையை திறந்து வைத்து அது தீட்டு போட்டு விட்டது என்று அதை கழுவினார்கள். அதே சாசாராம் தொகுதியில் தான் இன்றைக்கு அந்த முதலமைச்சருக்கே அந்த நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஆக இன்றைக்கு அடித்தளத்திலே இந்த சாதியைச் சேர்ந்தவர்கள் இந்த வேலையைத்தான் செய்ய வேண்டும் என்கிற மனநிலை உறுதியாக இருக்கிறது அதிகாரிகள் மத்தியில, அதிகாரிகளும் அரசாங்க அமைச்சர்கள் மத்தியிலுமே அது இருக்கிறதுங்க. அவர்கள் அதுல இருந்து ஒன்றும் மாறலைங்க.
சரி, இந்த பிரச்சனைக்கு நீங்கள், மாநில அரசுகள், மத்திய அரசு மற்றும் பொதுமக்கள், இந்த மூணு பேரும் என்ன விதமான நடவடிக்கைகளை எடுக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க?
முதலில் அரசாங்கம் இந்த வேலையை தடை செய்ய வேண்டும். இந்த ஏற்கனவே தடை செய்திருப்பதாக சட்டம் இருக்கிறது. இந்த மேனுவல் ஸ்கேனிங் அபாலிஷன் ஆக்சிடென்ட்டுங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சிவில் வழக்கில் வந்து அந்த தடை உத்தரவு அங்கே போட்டிருக்காங்க. கையால் மனித கழிவகற்றும் தொழிலை ஒழித்தல் மற்றும் உலர் கழிவறைகளை கட்டுவதை தடுத்தல் அப்படின்ட்டு ஒரு உச்சவந்த நீதிமன்ற தீர்ப்பே ஒன்று கொடுக்கப்பட்டிருக்குங்க. அப்போ ட்ரை லெட்டின் அபாலிஷன் ஆக்ட்ன்னு பேருங்க, அதை முதல் ஒழிக்கணும்னு அவங்க சொல்றாங்க. அப்புறம் நவீன கழிப்பறைகளை கட்டணும்னு சொல்றாங்க. இப்போ நான் இன்னும் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன்னா, இந்திய அரசாங்கத்தினுடைய மிகப்பெரிய நிறுவனம் இந்திய ரயில்வே. இந்திய ரயில்வேல 42 லட்சம் பேர் வேலை செய்கிறாரு. இந்த 42 லட்சம் பேர் வேலை செய்கிற அந்த நிறுவனத்தில் இன்றைக்கும் அதுல இருக்கிற கழிவறைகள் அந்த தண்டபாளங்களிலே கொட்டப்படுகிறது. அங்க கழிவு வந்து வெளியில அதுக்கு எதுவுமே கிடையாதுங்க. இப்போ ரயில்வே நிலையங்களில் வண்டி நிற்கும் போது அங்கேயும் அந்த கழிவறையை நம்ம, இந்த மக்கள் தான் உங்களுக்கு தெரியும், அந்த அளவுக்கு இவங்க ஒன்றும் விவரம் தெரிந்தவர்களாகவோ படித்தவர்களாகவோ அல்லது ஒரு டீசன்சியை மெயின்டைன் பண்ற நிலைமை இங்க இல்லைங்க. அப்ப அந்த ரயில்வே நிலையத்தில் நிற்கும் போது கழிவறையை பயன்படுத்தக்கூடாது என்பது இயல்பான ஒரு விதி அங்கே இருக்கிறது. ஆனால் இங்க அத்தனை பேரும் ரயில்வே நிலையத்தில் அந்த ரயில் நிற்கும் போதுதான் பயன்படுத்துவார்கள். அப்ப என்ன, அந்த ரயில் புறப்படும் போது அந்த தண்டவாளத்துல அத்தனை கழிவுகளும் அங்கே கிடைக்கும். இந்த கழிவுகளை இவர்கள் எப்படி அகற்றுகிறார்கள்? அது மனிதன் தான் போய் அகற்றி கொண்டிருக்கிறான் இன்றைக்கு வரைக்கும். ஆக ஒரு மிகப்பெரிய நிறுவனத்துல இதை போய் ஏன் மனிதன் கையால் மனிதனை அகற்றுவது தடை செய்யப்பட்டிருக்கிறது, நீங்களே இதை செய்கிறீர்கள் என்று ரயில்வே துறையை கேட்டால், அப்படி வேலை செய்பவர்கள் எங்களுடைய நிர்வாகத்திலே நாங்கள் பணியில் வைக்கவில்லை என்ற ஒரே பதிலை சொல்கிறார்கள். அப்படி என்றால் அந்த வேலை செய்கிறவர்கள் யார் என்றால், அதற்கு ஒரு சப் கான்ட்ராக்ட் வேற ஒப்பந்தம் கொடுத்து அதுல நிரந்தர பணி அல்லாதவர்களை அதிலே வைத்து அவர்களை வைத்து அதை எடுக்க வைக்கிறார்கள். நாங்கள் அப்படிப்பட்ட இதுல தொழிலாளர்களை வைக்கவில்லை என்ற பதிலோடு அவர்கள் நின்று விடுகிறார்கள். ஆனால் அதை செய்பவர்கள் யார்? இங்கே இருக்கிற மனிதர்கள் தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட சாதியைச் சேர்ந்தவர்கள் தான் அதில் அதிகமாக அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆக முதலில் இந்த ரயில்வேயில் இதை ஒழிப்பதற்கு இந்த அரசாங்கம் முன்வர வேண்டும். இது என் நம்பர் ஒன்னு. இரண்டாவது, இந்த கழிப்பறை குறித்த இந்த மக்கள் மத்தியிலே மனதில மிக பெரிய அளவுல பதிந்திருக்கிற அந்த தீண்டாமை, அதாவது ஏதோ கழிவுங்கிறத வந்து வயிற்றுக்கு, ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வயிற்றுக்குள்ளே 1 கிலோ அதிகமாக மலத்தை தினசரி சுமந்து கொண்டுதான் இருக்கிறான். அதை இவர்கள் வசதியாக மறந்து விடுகிறார்கள். ஆனால் கழிவறையோ கழிப்பு பக்கத்துல இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இப்போ லேட்டஸ்டா வந்து நவீன நகரங்களில அந்த நீங்க சொல்கிற அந்த அடுக்குமாடி குடியிருப்புகளிலே அது இல்லாம கொஞ்சம் பரவாயில்ல மாறி இருக்கிறது. ஆனால் இன்னும் கிராமங்களிலும், கிராமங்களை விடுங்க, இன்னும் சேரிகள் என்று சொல்லக்கூடிய தாழ்த்தப்பட்ட மக்கள் வசிக்கிற பகுதிகள் இங்கு ஏராளமாக இருக்கிறது. அந்த பகுதிகள் இன்னும் சொல்ல போனா நகரத்தின் மத்தியில, மும்பை போன்ற நகரத்தின் மத்தியில கூட, கல்கத்தா போன்ற நகரத்தின் மத்தியில கூட, சென்னை போன்ற நகரத்தின் மத்தியில இருக்கிற சேரிகளிலே உள்ளே நீங்கள் சென்று பார்த்தால் அங்கே கழிப்பிடங்களே கிடையாது. அங்கே ஒவ்வொரு பகுதியிலும் அங்க 5000 பேர், 10000 பேர் வசிக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் இருக்கிறது, அங்கே கழிவறைகளே கிடையாது. அது இங்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்றால், இந்த அரசாங்கம் உண்மையிலேயே இதை மாற்ற வேண்டும் என்று நினைக்க வேண்டும். அதற்காக நிறைய பணத்தை ஒதுக்க வேண்டும். இவர்கள் நிதியை ஒதுக்குவதில்லை, இந்த மாதிரி விஷயங்களுக்கு நிதி ஒதுக்குறது இல்லை. இது அரசாங்கம் செய்ய வேண்டும். 2. மூன்றாவது, மக்கள் மனதிலே இந்த தொழிலாளர்கள், இதை செய்கிறவர்களும் மனிதர்கள், இது வந்து உண்மையில நாம் தான் அசிங்கப்படுத்துறோம், அதை சுத்தப்படுத்துறோம் அப்படிங்கிற மனநிலை இவர்களுக்கு இல்லை. அசிங்கப்படுத்துகிற பொதுமக்கள் தான் அசிங்கப்படுத்துகிறார்கள். ஆனால் இவர்கள் என குப்பைக்காரனே, அவனை குப்பைக்காரன் என்கிறான். இவன் குப்பை போடுபவன், இவன் தான் உண்மையில் குப்பைக்காரன். இந்த பொதுமக்கள் நம்ம சொல்றோம்ல, இவன் தான் அசிங்கம் பிடிச்சவன், இவன் தான் குப்பை போடுறவன். ஆனால் இவன் அதை சுத்தப்படுத்துகிறவனை குப்பைக்காரன், கழிவை அகற்றுகிறோம் என்று அவனை கேவலப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். குப்பையை இங்கேதான் போட வேண்டும் என்று அங்கே ஒரு குப்பை கூடை வைக்கப்பட்டிருக்கிறது என்றால், இவன் அங்கே குப்பை போடுவதில்லை. குறைஞ்சபட்சம் பள்ளிக்கூடத்தில் இதை சொல்லி கொடுக்கிறார்களா நான் கேட்கிறேன். அதுக்கு கூட இங்க வழியே கிடையாது. ஏன்னா இங்க பள்ளிக்கூடத்துல படிக்காதவங்க தான் அதிகமா இருக்கிறாங்க. இன்னும் முழுமையான 39% பேருக்கு இன்னும் கல்வி, அடிப்படை கல்வியை இன்னும் கிடைக்கவில்லை. இதுதான் தமிழ் இந்தியாவினுடைய புள்ளி உரம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. காமராஜர் போன்றவர்கள் இருந்த காலத்திலே கொஞ்சம் அடிப்படை கல்வி இங்கு கிடைத்தது. அதற்கு பிறகு வந்த அரசாங்கங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கல்வியை தனியார் மயமாக்கி அது வணிக மயமாக்கி விட்டார்கள். அது அரசாங்க பள்ளியில படித்தால் அது ஏதோ தரக்குறைவு என்று நினைத்து இன்றைக்கு தனியார் பள்ளிகளுக்கு போக ஆரம்பித்தார்கள். தனியார் பள்ளிகளிலே போட்டி போட்டுக்கொண்டு பணம் செலவு செய்ய இன்றைக்கு பல மக்கள், இன்னும் சொல்ல போனால் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தயாராக இல்லை. சோ அவர்கள் படிப்பதில்லை இயல்பாகவே. ஆக படிப்பு ஒரு மறைமுகமான ஒரு சக்தியின் மூலம் அந்த படிப்பு இந்த மக்களுக்கு மறுக்கப்படுகிறது. இந்த மக்களுக்கு கல்வி ஏதோ மக்கள் கல்வி கற்கவில்லை என்று பொதுவாக அவர்கள் பேசுவார்கள், அது தவறு. இந்த மக்களுக்கு கல்வி மறுக்கப்படுகிறது என்பதுதான் உண்மை. ஆக இந்த கல்வி ஒரு குறிப்பிட்ட மக்கள் கல்வி கற்கக்கூடாது என்பது மனு தர்ம சாஸ்திரம். அதைத்தான், அந்த மனு தர்மத்தை தான் இங்கே மறைமுகமாக நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இது வந்து யதார்த்தமாக பேசினா தெரியாது.
இப்போ இந்த துப்புரவு பணியில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு அரசு தரப்பில் எல்லாமே கொடுக்கப்படுகிறது, ஆனால் அவர்கள் தான் அதை பயன்படுத்துவதில்லை, தயக்கம் காட்டுகிறார்கள் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டும் சிலரால் முன்வைக்கப்படுகிறது. அப்படியா?
அது எப்படி நாம் ஏற்றுக்கொள்ள முடியும்? பயன்படுத்துவது இல்லைன்னா அரசாங்கம் அவங்களை அப்படியே பழக்கி விட்டார்கள். ரொம்ப காலமாக, ஆண்டாண்டு காலமாக அந்த மாதிரி வெறுஞ்செயில அந்த குப்பைகளை அள்ளுவது, மலத்தை அள்ளுவது போன்ற இடங்களை பழக்கி விட்டு இப்போ புதிதாக கொண்டு வந்து அவர்கள் சிலதெல்லாம் கொடுக்கும்போது அதுக்கும் சில ட்ரைனிங் கொடுக்கணும், அதுக்கான பயிற்சிகள் கொடுத்து அதை தயார்படுத்த வேண்டும். உடனடியாக அவர்கள் ஏற்றுக்கொள்ற நிலை எப்படி சாத்தியமாகும்? இன்னும் இவர்கள் எந்திரங்கள் வாங்கவில்லை, இன்னும் இவர்கள் சரியான குப்பை அழுகிற கருவிகளையோ அதற்கான உபகரணங்களையோ முழுமையாக தருவது கிடையாது. நீங்க வழக்கம் பாத்தீங்கன்னா அவங்களே அந்த பழைய கூடைகளையும் பழைய அந்த சீமார் என்று சொல்லக்கூடிய பெருக்குகிற அதெல்லாம் அவர்களே அந்த பணியில் இருப்பவர்களே கொஞ்சம் கொஞ்சமாக சீர்படுத்தி அதை செய்து கொண்டிருப்பார்கள். புதுசா ஒரு பீரியாடிக்கெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு ரெண்டு மாசத்துக்கு கொடுக்கறது ஒரு கூடை கொடுக்கலாம், ஒரு இது கொடுக்கலாம். அந்த மாதிரி நிலைமையெல்லாம் இந்தியாவில் கிடையாதுங்க. இது எல்லாமே ஊழல் மயப்பட்டு போய் எல்லாத்துலயும் அவங்க அந்த ஏதாவது கொஞ்சம் தொகை கிடைக்கிறது என்று மடை மாற்றி விட்டு விட்டு இவர்களுக்கு எதுவுமே தருவதில்லை. அப்படி தராமல் இவர்கள் இருந்து விட்டு அவர்கள் அதை பயன்படுத்துவதில்லை என்று பொய் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இப்ப உதாரணத்துக்கு நர்ஸ்னா அவங்களுக்கு ஒரு யூனிஃபார்ம் இருக்கும், டாக்டர்னா அவங்களுக்கு ஒரு யூனிஃபார்ம் இருக்கும், போலீஸ்னா அவங்களுக்கு ஒரு சீருடை இருக்கும். ஆனா இவர்களுக்கெல்லாம் சீருடை, ஒரு காவல்துறையில் சேர்ந்த ஒரு காவலருக்கு சீருடை வழங்குவதை படம் பிடித்து யாருமே எங்கேயும் காட்ட மாட்டார்கள். ஒரு நர்ஸா இருக்கிறவங்களுக்கு ஒரு சீருடை கொடுப்பதை யாரும் படம் பிடிச்சு காட்ட மாட்டாங்க. ஆனா இந்த துப்புரவு பணியாளர்களுக்கு சீருடை வழங்குவதை ஒரு அமைச்சர் வந்து இவங்களுக்கு எல்லாம் சீருடை கொடுக்கறது படம் பிடிச்சு சீருடை வழங்கினார் அப்படின்னு போர்ட்டல்ல போடுவான். இது என்ன நியாயம்? சீருடை என்பது அவர்களுக்கெல்லாம் போ கொடுப்பதை எங்க படம் பிடிச்சு போடுறாங்களா? ஆனா இவர்களுக்கு படம் கொடுப்பதை மட்டும் ஏதோ இவர்கள் சலுகையாக வந்து ஏதோ ஒரு தர்மம் செய்வதை போல அதை கொடுக்கிறார்கள். இது அரசாங்கத்தினுடைய உடை. அரசாங்கம் பணம் செய்கிறது, இது தர்மம் கொடுக்கறது போல வரிசையாக நிக்க வைத்து அதுக்கு ஒரு போட்டா கொடுத்து அடுத்த நாள் பத்திரிகையில் வருகிறது. அது இப்படி இவர்களுடைய மனநிலை வந்து இவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் தானே, இவர்கள் என்ன வேண்டுமானாலும் நாம் செய்யலாம், யாரும் கேட்க முடியாது என்கிற ஒரு மனநிலை அதிகாரிகள் மத்தியிலே இருந்து கொண்டிருக்கிறது. இந்த மனநிலை இவர்களிடம் மாற வேண்டும். இரண்டு, இன்னும் என்ன சொல்ல போனாலும் அரசாங்கம், மத்திய அரசாங்கம் சப்ளான் உதவி திட்டம் என்கிற வகையிலே பல கோடி ரூபாய்களை ஒதுக்குகிறது. இந்த பணம் முறையாக இவர்களுக்கு யாருக்குமே வந்து சேரவில்லை. ஆக அந்த பணம் இவர்களுக்கு வந்து சேராத போது இவர்கள் என்ன செய்ய முடியும்? கேட்டா பணம் கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த ஸ்கீம், அந்த பிளான் முடியும் போது பாத்தீங்கன்னா சரண்டர், அந்த பணத்தை வந்து பட்ஜெட்ல அந்த திட்டத்தில் ஒதுக்கப்பட்ட பணத்தை சரண்டர் செய்வார்கள். இப்போ ஒரு 500 கோடி ஒதுக்குகிறார்கள் என்றால் இவர்கள் 200 கோடி கூட செலவு பண்ண மாட்டார்கள், 300 கோடியை சரண்டர் செய்வார்கள். ஏன்னா அந்த பயனாளிகள் யாரும் கிடைக்கவில்லை, அதனால் நாங்கள் சரண்டர் செய்கிறோம் என்று பொய்யான தகவலை சொல்லி அதை சரண்டர் செய்வார்கள். இவர்களுக்கு மனம் இல்லை, இந்த பணத்தை இவர்கள் கொடுத்தால் இவர்கள் வளர்ந்து விடுவார்கள், நமக்கு சமமாக வந்து விடுவார்கள், இவனெல்லாம் நமக்கு சமமாக வருவதா என்கிற ஒரு மனநிலை இங்கே இருக்கிற ஆட்சியாளர்களிடம் அதிகாரிகளிடம் இருக்கிறது. அதனால் அரசாங்கம் ஒதுக்குகிற பணத்தை கூட இவர்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதில் மிகப்பெரிய முறைகேடு நடந்து கொண்டிருக்கிறது. ஆக இதையெல்லாமே அரசாங்கம் போடுகிற திட்டத்தை முறையாக நடைமுறைப்படுத்தினாலே ஒரு திட்டம் போடுகிறார்கள், அதோடு சரி. கங்கையை சுத்தப்படுத்துவது என்று ராஜீவ் காலத்தில இருந்து திட்டம் போட்டுக் கொண்டே இருக்கிறார்கள், ஏன் முடியவில்லை? இப்ப இவர் மட்டும் வந்து என்ன சாதிக்க முடியும்? கங்கையை அவ்வளவு எளிதாக சீர்படுத்தி விட முடியுமா?
அதுக்கு எத்தனையாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு இவர்கள் எல்லாம் கொண்டு போய் படத்தை பிடிச்சி நாங்க சுத்தப்படுத்துறோம்னு ஒரு படம் எடுத்து அந்த பத்திரிகையில வெளியிடுவோம். அதோடு சரிங்க, அந்த கங்கையில எத்தனை பிணங்கள் மிதக்கின்றன, எவ்வாறு அதை மாசுபடுத்துகிறார்கள், எத்தனை ஆலையினுடைய கழிவுகள் அந்த கங்கையிலே போய் கொண்டிருக்கிறது. ஆக இந்த அடிப்படை வேலைகளை எல்லாம் செய்யாமல் வெறுமனே கங்கையை சுத்தப்படுத்துவேன் சுத்தப்படுத்துவேன் என்றால் எப்படி சுத்தப்படுத்த முடியும்? அதே போல துப்புரவு பணியாளர்களை கவனிக்காமல் இந்த நாட்டை சுத்தப்படுத்துவேன் கிளீன் இந்தியா என்று சொன்னால் எப்படி அது சாத்தியம்? அந்த வேலையை உண்மையிலே செய்யக்கூடியவன் யார்? அவனுக்கு நீ என்ன செய்திருக்கிறது அரசாங்கம்? அவனுடைய சுகாதாரம், அவனுடைய உடல்நிலை எப்படி இருக்கிறது? அவனுடைய ஏதாவது அவனுடைய நோய் வந்தால் அந்த நோயை பாது சீர்ப்பதற்கு என்ன வசதிகள் இந்த நாட்டில இருக்கிறது? இதையெல்லாம் ஒன்றுமே கவனிக்காமல் வெறுமனே நான் இந்த நாட்டை சுத்தப்படுத்துவேன் என்று சொல்வது மோசடி என்பதை தவிர மோடி மோசடி செய்கிறார் என்றுதான் சொன்னது. இது என்னுடைய ஆதித்தமிழர் பேரவையின் சார்பிலே என்னுடைய கருத்து.